டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை நமது வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் அறிமுகத்தை பார்த்தோம். அதிலே நான்கு விதமான விளக்க கொள்கைகள் இருக்கிறதை குறித்து தியானித்தோம். அதிலே இறுதியான எதிர்காலத்தை குறித்த விளக்கம் நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றும் பார்த்தோம். இதன்படி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமானது முக்கியமாக தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. அது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவில் ஆரம்பித்து நித்தியம் ஆரம்பமாகும் வரை சொல்லப்பட்டுள்ளது. இதை பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்று வேதத்தை முழுவதும் நம்பாதவர்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் நோக்கத்தை இழிவாக்க முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் காரியங்களை குறித்து தாறுமாறாக சொல்கிறார்கள். நான் சற்று முன்னர் கூறிய இறுதியான நான்காவதான விளக்க கருத்தை குறித்து சிலர் இது புதுமையானது, இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். மற்ற மூன்று விளக்கங்களைப் போல இதுவும் சில ஆண்டுகளுக்கு பின்னரே முழுவதும் பூர்த்தியான கொள்கையானது என்பது உண்மைதான். ஒரு ஊழியர் இளம் வாலிபனாக இருந்தபொழுது அவருக்கு ஒரு கொள்கையை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அந்த கொள்கை என்னவென்றால், இந்த உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகிக் கொண்டிருக்கிறது என்றும், திருச்சபையானது முழு உலகத்தையும் மாற்றிவிடும் என்றும், அதன் பிறகு இயேசு உலகத்திலே வந்து ஆளுவார் என்றும் இந்த கொள்கை கூறுகிறது. இது இன்று அழிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. இரண்டு உலகப் போர்களுக்கு பின்பு உலகம் முழுவதும் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம், உலகம் சந்தித்த அநேக பிரச்சினைகள் போன்றவற்றிற்கு பின்னர் வெகு சிலரே இன்னும் இந்த கொள்கையின் பின்னே போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கொள்கை, ஆயிர வருட அரசாட்சியை நம்பாது. இப்படியாக அநேக கருத்துக்கள் உலகத்திலே உண்டு. இப்பொழுது மூதாதையர்களின் இயேசுவின் வருகையை குறித்த கருத்துக்களை உங்கள் முன் கொண்டு வர விரும்புகிறேன். அவர்கள் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் மகா உபத்திரவ காலத்தையோ, ஏன் ஆயிர வருட அரசாட்சியையோ கூட எதிர்பார்க்கவில்லை. அவர் வருவதையே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அப்போஸ்தலன் பவுலின் உடன் ஊழியனான பர்னபா இவ்வாறு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஆட்சி புரிவதற்காக வரும்பொழுது ஆயிரம் வருடங்களே உண்மையான ஓய்வு நாளாக இருக்கும் என்கிறார். கிளமந்து என்பவர் கிறிஸ்துக்கு பின் 96வது ஆண்டிலே ரோமாபுரியின் பேரரசராக இருந்தவர், நமக்கு எந்த நாளென்று தெரியாது, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வருவதை ஒவ்வொரு மணி நேரமும் நாம் எதிர்பார்த்திருப்போமாக என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் 108வது ஆண்டிலே பாலிகார்ப் என்பவர் சிமிர்னா சபையின் பேராயராக இருந்தவர், அங்கே அவர் இறுதியிலே கம்பத்திலே கட்டி வைத்து இவரை கொளுத்தினார்கள். அந்த நேரத்திலேயும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் நம்மை சாவி நின்று உயிரோடே எழுப்புவார், நாம் அவரோடே ஆளுகை செய்வோம் என்று சொன்னார். அந்தியோகியாவின் பேராயராக இருந்த இக்னேஷியஸ் இவ்வாறு கூறுகிறார், இவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவினை தொடர்ந்து இவரே வந்தார் என்று வரலாற்று ஆசிரியர் எசுபிஎஸ் கூறுகிறார். இந்த இக்னேஷியஸ் சொல்லும்பொழுது காலத்தை கவனித்து அவரை எதிர்பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கிறிஸ்துக்கு பின் 116வது ஆண்டிலே பப்பியஸ் என்பவர் ஹீரோபோலிஸ் என்ற இடத்திலே பேராயராக இருந்தார். ஐரேனியஸ் என்பவரின் கருத்துப்படி இவர் அப்போஸ்தலனாகிய யோவானை சந்தித்து பேசியிருக்கிறார். இவர் சொல்லுகிறார், ஒரு ஆயிரம் வருடங்களில் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட ஆட்சி பூமியிலே நிறுவப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். மேலும் கிறிஸ்துவுக்கு பின் 150வது ஆண்டிலே வாழ்ந்த ஜஸ்டின் மார்ட்டேர் என்பவர் இவ்வாறு சொல்லுகிறார், நானும் என்னுடைய நண்பர்களும் கிறிஸ்தவத்தின் பழமைவாதிகள். நாங்கள் எல்லா விதங்களிலும் எருசலேமில் ஆயிரம் வருடங்கள் ஏசாயா இசைக்கியல் கூறியது போல இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஐரேனியஸ் கிறிஸ்துவுக்கு பின் 175வது ஆண்டிலே லயோன் என்ற இடத்திலே பேராயராக இருந்தவர், பிதாவின் ராஜ்யத்தில் தான் மீண்டும் திராட்சரசத்தை பருகப்போவதாக இயேசு கூறிய வாக்குறுதியை குறித்து இவ்வாறு சொல்கிறார், இயேசு தனிப்பட்ட முறையிலே பூமிக்கு வரும்போது மாத்திரமே இது நிறைவேற முடியும் என்கிறார். டெட்ரோலியன் என்பவர் கிறிஸ்துக்கு பின் 200வது ஆண்டிலே வாழ்ந்தவர், இவர் சொல்லும்பொழுது ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உண்மையாய் அறிக்கையிடுகிறோம் என்றார். மார்ட்டின் லூத்தர், இயேசுவின் வருகை தூரமாக இருக்கிறது என்று நாம் சிந்தியாதிருப்போமாக என்று சொல்கிறார். ஜான் கல்வின் என்பவர், இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்ப்போடு நோக்கும்படி வேத வசனங்கள் யாவும் நமக்கு வலியுறுத்துகின்றன என்று கூறியிருக்கிறார். டாக்டர் எலியட் என்பவர் சொல்லும்பொழுது, ஆர்ஜன் என்பவரை தவிர எல்லா பழம் பாணியில் எழுதும் வேத விளக்கம் அளிப்பவர்களும் மேலும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை புறக்கணித்த சிலரும் ஆயிர வருட அரசாட்சிக்கு முன்னர் இயேசு வருவார் என்ற கோட்பாட்டை உடையவர்கள் என்கிறார். காலிங்வர்த் என்பவர் சொல்லும்பொழுது அப்போஸ்தலர்களுக்கு பின்பாக மிகவும் சிறந்த மூதாதையர்கள் அந்த உபதேசத்தை விசுவாசித்து போதித்தார்கள். அந்த காலம் கண்டனம் பண்ணப்பட வேண்டியதில்லை என்கிறார். அதுபோல டாக்டர் அடால்ஃப் வான் ஹர்னக் என்பவர் சொல்லும்பொழுது ஐரேனியஸ், ஹிப்போலிட்டஸ், டெட்டூலியன் போன்ற மூதாதையர்கள் அது ஆதி திருச்சபையின் பாரம்பரியத்தில் ஒரு பகுதியாக இருந்தபடியால் அதை விசுவாசித்தார்கள். கிரேக்க ஊகத்திற்கு தப்பிய லத்தீன் இறையியல் வல்லுநர்களும் மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளில் இருந்தவர்கள் அவ்வாறே நம்பினார்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, மூதாதையர்களின் பலருடைய கருத்தை நான் உங்கள் முன்னாலே வைக்க காரணம், அப்போஸ்தலரின் காலத்திலிருந்து முதல் நூற்றாண்டு சபை மூதாதையர்களின் காலத்திலும் அதை தொடர்ந்து வேதத்தை விளக்கம் அளித்தவர்களும் ஆயிர வருட அரசாட்சிக்கு முன் இயேசு வருவார் என்ற நம்பிக்கையை உடையவர்களாய் இருந்தார்கள் என்பதை தெரிவிக்கத்தான் நான் கூறினேன். எவராவது இந்த கோட்பாட்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் இங்கிலாந்திலே தோன்றியது என்று சொல்வார்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். ஆதி திருச்சபையின் சிறந்த மனிதர்கள் ஆயிர வருட அரசாட்சிக்கு முன்னர் இயேசு வருவார் என்ற கோட்பாட்டை உடையவர்களாய் இருந்தார்கள் என்பது ஆர்வம் தரக்கூடிய காரியமாகும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆறு விசேஷமான தனித்தன்மையை பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. குறித்துக் கொள்கிறீர்களா? முதலாவதாக, புதிய ஏற்பாட்டிலே உள்ள ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இதுதான். பழைய ஏற்பாட்டிலே 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த புத்தகம் மட்டும்தான் தீர்க்க தரிசன புத்தகமாயிருக்கிறது. இரண்டாவதாக, வேதத்தில் உள்ள எந்த எழுத்தாளர்களையும் விட யோவான் நித்தியத்தின் முன்பகுதிக்கு சென்று விடுகிறார். இதை அவர் தன்னுடைய சுவிசேஷத்திலே செய்திருக்கிறார். அது இவ்வாறு ஆரம்பமாகிறது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கிறார். அடுத்து அவர் சிருஷ்டிப்பின் காலத்திற்குள் செல்கிறார். யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்கிறார். இதனை அடுத்து யோவான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதும்பொழுது அவர் நித்தியத்தின் எதிர்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தில் வெகு தொலைவு சென்று அதை குறித்தும் சொல்கிறார். மூன்றாவதாக, இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இது வாக்கு பண்ணுகிறது. அது என்ன ஆசீர்வாதம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அதேபோல இந்த புத்தகத்தின் இறுதி பகுதியிலே இதன் உள்ளடக்கத்தை மாற்றுகிறவர்களுக்கு எதிராக ஒரு எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19. இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாயிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்கிறார். இந்த எச்சரிக்கை தீர்க்க தரிசனங்களுக்கு தாறுமாறாக விளக்கம் அளிக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அவர்களை நின்று பார்த்து கேட்டு போக இது செய்ய வேண்டும். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எதை வேண்டுமென்றாலும் சொல்லிவிடலாம் என்பது ஆபத்தானது. ஏனென்றால் மக்கள் இன்று நாம் பெரும் பிரச்சனையான வரலாற்றின் காலகட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நாம் அவர்களிடத்திலே இந்த புத்தகத்தின் காரியங்களை திரித்து வேதத்திற்கு புறம்பாக கூறுவோம் என்றால் அது அவர்களை தவறான பாதைக்குள்ளே வழிநடத்திவிடும். துரதிருஷ்டவசமாக இன்று அநேக தீர்க்க தரிசன விளக்கம் அளிக்கும் வேத ஆசிரியர்கள் வேதத்திற்கு புறம்பாகவே சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது பெரிய பிரச்சனைகளை கிளப்பிவிட்டிருக்கிறது. நாம் கடுமையான பின் விளைவுகளை அதனாலே சந்திக்க நேரிடும். நான்காவது சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது முத்திரையிடப்பட்ட புத்தகம் அல்ல. தானியல் புத்தகத்தை முடிவு காலம் வரும் மட்டும் முத்திரையிட்டுபடும்படியாக தானியலுக்கு சொல்லப்பட்டதை தானியல் 12:9 நாம் பார்த்தோம். ஆனால் யோவானுக்கு என்ன சொல்லப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 பாருங்கள், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்ல பார்க்கிறோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே அங்கே இங்கே என்று நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே அதற்கு தலைப்பு முடிவு என்று நாம் உருவாக்க முடியாது. அது முத்திரையிடப்படாத புத்தகம். ஐந்தாவதாக, இந்த புத்தகத்திலே அடையாளங்களினால் தொடர்ச்சியான தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை உண்மையானவற்றை பற்றி சொல்லுகின்றன. இதற்கு நாம் அப்படியே நேர் சரியான விளக்கத்தை கொடுப்பதே சிறந்தது. இது வேறொன்றை குறிக்கிறது என்று யோவான் குறிப்பிடாதவரை நாம் அப்படியே விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆறாவதாக, இது இறுதியாக புகைவண்டிகள் வந்தடையும் புகைவண்டி நிலையத்தைப் போல இருக்கிறது. வேதத்தின் மற்ற பகுதிகளிலே ஆரம்பமான தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்திலே வந்தே நிறைவடைகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்திலே எந்த ஒரு காரியமும் ஆரம்பமாகவோ தோன்றவோ இல்லை. மாறாக வேதத்தின் மற்ற பகுதிகளிலே ஆரம்பமானவற்றை இதை முடிவிற்கு கொண்டு வருவதாயிருக்கிறது. ஆகவே நாம் இந்த புத்தகத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதில் வரும் தீர்க்க தரிசனங்களின் ஆரம்பம் முதற்கொண்டு வாசித்து பார்க்க வேண்டும். அங்கே ஆரம்பித்து இங்கே வெளிப்படுத்தலிலே கூறப்படும் இறுதி பகுதிக்கு வருவோம் என்றால் நாம் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்திலே குறைந்தது 10 பெரிய நிகழ்ச்சிகளை கொண்ட தீர்க்க தரிசனம் நிறைவு பெறுகிறதை நாம் காண முடியும். ஆகவேதான் வேதத்தின் மற்ற பகுதிகளை குறித்த அறிவு இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானது என்று சொல்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 500க்கும் மேற்பட்ட விளக்கங்கள் மற்றும் குறிப்புகள் பழைய ஏற்பாட்டை சார்ந்தவை என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 404 வசனங்களிலே 278 வசனங்கள் பழைய ஏற்பாட்டின் விளக்கத்தோடு தொடர்புடையவைகளாக இருக்கின்றன என்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பெற்றிருக்கின்ற புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையை சார்ந்திருக்கிறது. நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை ஒரு விமான நிலையம் போன்று கற்பனை செய்து கொள்வோம். இதற்கு நேராக வேறுபட்ட இடங்களிலிருந்து 10 சிறந்த விமானங்கள் பறந்து வருகின்றன. இவை ஒவ்வொன்றும் எங்கே புறப்பட்டன என்றும் அவை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்குள்ளே வருமுன் எவ்வாறு முன்னேறி வந்தன என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த புத்தகத்திலே நிறைவரும் அந்த சிறந்த 10 தீர்க்க தரிசன காரியங்கள் இவைகள்தான். குறித்துக் கொள்கிறீர்களா? முதலாவதாக, இயேசு கிறிஸ்து, இவரே இந்த புத்தகத்தின் மூல கருத்து. இந்த புத்தகத்தின் மூல கருத்து மிருகமோ அல்லது கோப கலசமோ அல்ல, பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவே. இவரை பற்றிய முதலாவது குறிப்பு ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்தாக காணப்படுகிறது. சரி, இரண்டாவதாக, சபையானது பழைய ஏற்பாட்டில் ஆரம்பமாகவில்லை. இது முதலாவது இயேசு கிறிஸ்துவால் மத்தேயு 16:18 குறிப்பிடப்படுகிறது. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்கிறார். சரிதானா? மூன்றாவதாக, பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் மற்றும் மறுரூபமாக்கப்படுதல். யோவான் 14:16 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரை உள்ள பகுதியிலே, 1 கொரிந்தியர் 15:51-52 போன்ற வேத பகுதிகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, மகா உபத்திரவ காலம். இது உபாகமம் 4:16 ஆரம்பமாகிறது. தன்னுடைய ஜனங்கள் உபத்திரவத்திலே இருப்பார்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஐந்தாவதாக, சாத்தானையும் தீமையையும் குறித்த காரியம் இங்கே நிறைவேறுகிறது. இதை குறித்து எசேக்கியேல் 28:11-18 வரையுள்ள வசனங்களிலேயும் பார்க்கிறோம். ஆறாவதாக, பாவ மனுஷனை பற்றிய ஒரு குறிப்பு எசேக்கியேல் 28:10 வசனங்களிலே அதை நாம் பார்க்கலாம். ஏழாவதாக, கிறிஸ்தவத்தில் விசுவாச துரோகத்தின் நடக்கைகளும் அதன் முடிவையும் நாம் பார்க்கலாம். இதை குறித்து ஏற்கனவே தானியேல் 2:31-45 மத்தேயு 13 நாம் பார்க்கலாம். 8 புரஜாதியார்களின் காலத்தின் ஆரம்பம், அந்த காலத்தின் போக்கு, அதன் முடிவு. தானியேல் 2:37-45 லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:24 இதைப்பற்றி கூறப்பட்டுள்ளது. புரஜாதியாரின் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 9 இயேசுவின் 2 வருகை. யூதா 14:15 நாம் பார்க்கிறபடி ஏனோக்கு இதை குறித்து கூறும் காரியத்தினால் இது ஆதியாமத்திற்கே நம்மை அழைத்து செல்கிறது. 10 இஸ்ரவேலுடைய உடன்படிக்கைகள். ஆதியாமம் 12:1-3 தேவன் ஆபிராமோடே செய்து கொண்ட உடன்படிக்கையிலே ஆரம்பித்து தேவன் இஸ்ரவேலோடே 5 உடன்படிக்கைகளை செய்து கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவற்றையெல்லாம் நிறைவேற்றி விடுவதாக தேவன் சொல்கிறார். இப்பொழுது ஒரு நம்பிக்கை தரும் வாக்கியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒரு கடினமான புத்தகம் அல்ல. வேதத்தை முற்றிலும் நம்பாத சிலர்தான் இதை கடினமான புத்தகமாக நமக்கு முன் உருவகப்படுத்தி காண்பிக்கிறார்கள். இது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதை புரிந்து கொள்வது கடினம் என்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் விந்தையானவையாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இல்லை என்றும் நிரூபிக்க அநேகர் முனைகிறார்கள். உண்மையிலேயே அது அவ்வாறு இல்லை. இது வேதத்திலே மிகவும் ஒழுங்கும் கிரமமுமான புத்தகம். இதை தவறாக புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இது தானாகவே விவரித்து சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவால் தனக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகளை யோவான் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்கிறார். இதிலே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 அடங்கியிருக்கிறது. அடுத்ததாக இது மேலும் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 7 பிரிக்கப்பட்ட தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு பிரிவும் ஒழுங்கும் கிரமமுமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது, இது அடையாளமான செய்திகளை உடையது என்று சொல்கிறவர்கள் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் நேர் சரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அடையாளம் பயன்படுத்தப்படும் பொழுது அது அவ்வாறே விளக்கிச் சொல்லப்பட வேண்டும். இது ஒரு மெய்யான காரியத்தை சொல்கிற அடையாளங்களாக இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உண்மையான நிகழ்ச்சி அந்த அடையாளத்தை விட மிகவும் மெய்மையானதாக இருக்கிறது. ஏனென்றால் மெய்யையே சொல்வதற்கு யோவான் அடையாளங்களையே பயன்படுத்தியிருக்கிறார். நாம் இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது இவை எல்லாமே நாம் பின்பற்ற வேண்டிய மிகவும் முக்கியமான கொள்கைகள். வெளிப்படுத்தல் என்ன சொல்ல விரும்புகிறதோ அதை சொல்லும்படிக்கு நாம் அதற்கு இடம் கொடுப்போமாக. நாம் இந்த புத்தகத்திலே யோவான் விளக்கி கூறியுள்ள சில ஓவியங்களை எடுத்து அவை இன்றைய நாட்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. சில காரியங்கள் அடையாளமானவை, மெய்யை பற்றிய அடையாளம், ஆனால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பவை பற்றிய மெய்மை அல்ல. நமக்கு முன்னே இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற 7 சபைகளை பற்றிய உருவகங்கள் உண்மையான சபைகளே. இவை யோவானி நாட்களிலே இருந்த சபைகள்தான். அந்த சபைகளின் அழிவுகளை நாம் இன்றும் கூட அங்கே பார்க்கலாம். அதன் அழிவுகளையும் அதனுடைய அமைவிடத்தையும் படிப்பது ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதை தியானிக்கும் பொழுது அந்த சபைகள் நம்முன் வந்தது போல தோன்றும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 பின்பு சபையானது ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் சபையானது தன்னுடைய பணியை விட்டு போய்விட்டதா என்று கேட்கலாம். நல்லது, சபையானது பூமியை விட்டு பரலோகம் சென்று விட்டது, அதாவது சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. அங்கே கிறிஸ்துவின் மனவாட்டியை போன்று அது காணப்படுகிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் இறுதி பகுதியிலே அவளை பார்க்கும்பொழுது அங்கே சபையாக அல்ல மனவாட்டியாக காணப்படுகிறாள். 4 எல்லாமே எதிர்காலத்தை குறித்த காரியங்களாய் காணப்படுகின்றன. நம்முடைய காலத்திலிருந்து அவை தொலைவில் உள்ள எதிர்காலம். ஆகவே யாராவது இந்த புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு எந்த போர்களை பற்றியோ அல்லது பஞ்சத்தை பற்றியோ உள்ள தரிசனங்களை எடுத்து அது இன்றைய நாட்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் என்றால் அது தவறான காரியமாகும். அது பொருந்தாது. யோவான் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அவ்வாறே அவர் சொல்லிவிட்டுவிட வேண்டும். உண்மையில் வேதம் முழுவதையும் நம்மோடே பேசுவதற்கு அவ்வாறே விட்டுவிட வேண்டும். அது என்ன சொல்ல விரும்புகிறதோ அவ்வாறே நம்மிடம் சொல்லட்டும். சிலர் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் விந்தையானதாக புத்திக்கு ஒவ்வாததாக இருக்கின்றன என்று சொல்ல விரும்புவதால் இந்த புத்தகத்தை ஒரு பய உணர்வோட நான் நெருங்குகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் வேதம் என்ன சொல்ல விரும்புகிறதோ அவ்வாறே சொல்ல அதை விட்டுவிடுவீர்களா? அந்த அளவிற்கு திறந்த மனதோட கற்றுக்கொள்ளும் மனதோட வேத புஸ்தகத்தினிடத்திலே வருகிறீர்களா? அப்படி நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை நாம் எதற்காக கற்றுக்கொள்கிறோம்? வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய தேவனை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்வதற்கும், அவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும், அவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் புரிந்து கொள்வதற்கும், அவருக்கு கீழ்ப்படிவதற்காகவுமே வேத புத்தகத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த திறந்த மனதுடன் நாம் வேதத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக ஜபத்தோடு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் கேட்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு நாளாவது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தவற விட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவனமாய் கேட்டு வேத வசனங்களை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்கென்று அதை சொந்தமாக்கிக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கத்தக்கதாக நாங்கள் அநேகருக்கு இதை அறிமுகம் செய்ய எங்களுக்கு ஞான இருதயத்தையும் தேவையான தைரியத்தையும் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். அந்த சமாதானம் இந்த இல்லத்திலும் இந்த உள்ளத்திலும் என்றென்றும் காணப்பட கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.